The following is a class on the Bhagavad Gita as it is, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in the summer of 1966 in New York.
Penvaro Bhagavad Gita Onma Yuruvil Kana Upanyasam Valangyavar Devetiru A.S.A. Bhaktivedanta Swami Srila Prabhupada 1966 வருடம் நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
தி சங்கீர்த்தன் ஜஸ்ட் நவ் வி ஹவ் பர்ஃபார்ம், இட் இஸ் வைப்ரேஷன் ஆஃப் தி டிரான்சென்டென்டல் சவுண்ட்.
சற்று முன்னர் நம்ம செயல்படுத்தின இந்த சங்கீர்த்தனமானது உன்னதமான ஒளி அதிர்வு.
திஸ் வில் ஹெல்ப் அஸ் in clearing the dust which we have accumulated on the surface of our mind.
இது நம்முடைய மனதின் மேற்பரப்பில் நம்ம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தூசை சுத்தம் செய்வதற்கு உதவி புரியும்.
The whole thing is misunderstanding. We as pure soul, pure consciousness, naturally we are aloof from material contamination.
எல்லாமே தவறா புரிந்து கொள்ளப்பட்டு இருக்கு. தூய்மையான ஆத்மாக்களான நம்ம தூய்மையான உணர்வுல இயற்கையாகவே இந்த பௌதிக களங்கங்களிலிருந்து விடுபட்டவர்கள்.
பட் due to our long association with this material atmosphere, we have accumulated a great and thick layer of dust on the mind.
ஆனாலும் நீண்ட நாள் நம்ம இந்த பௌதிக சூழ்நிலையுடைய தொடர்பில் இருக்கிறதால நம்மளுடைய மனசுல நாம மிக அதிகமான தூசை சேமித்து வச்சிருக்கோம்.
So as soon as the dust is cleared off, then we can see ourselves what we are.
அந்த தூசை சுத்தம் செய்த உடனே நம்ம யாரோ அப்படி உள்ளது உள்ளபடி பார்க்க முடியும்.
So we are discussing for the last few days on the and constitutional position of ourselves, myself, yourself, the soul, pure soul.
கடந்த சில நாட்களாக நாம நம்முடைய இயற்கையான நிலை என்ன, அதாவது என்னுடைய உங்களுடைய நிலை என்ன, தூய்மையான ஆத்மாவுடைய நிலை என்னன்றதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கோம்.
Now we have discussed that this pure soul is distinct from this material body, and we can understand this constitution of the soul by the presence of consciousness.
தூய்மையான ஆத்மாவானது இந்த ஜட உடலில் இருந்து வேறுபட்ட ஒன்று அப்படின்றத விவாதிச்சோம். இப்போ இந்த ஆத்மாவினுடைய இயற்கையான நிலையை உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறத வச்சு நம்மால புரிந்து கொள்ள முடியும்.
The Lord says, Krishna says that avinashi tad vidhi jena sarvam idam tatam. You can understand what you are. You are present all over your body.
பகவான் கிருஷ்ண சொல்றார், அவினாசி து தத்வைத்தி ஏன சர்வம் இதம் ததம். நீங்க யாருன்றத உங்களால புரிந்து கொள்ள முடியும். நீங்க உங்களுடைய உடல் முழுக்க பரவி இருக்கிறீங்க.
Wherever you can try by pinching your body, you will feel some pain. This part of this body or this part of this body, and this pain feeling will be stopped as soon as the consciousness is taken away from this body.
உங்க உடலோட எந்த பாகத்தை நீங்க கிள்ளினாலும் வலி இருக்கிறத உணர்வீங்க. அது உடலுடைய இந்த பக்கமாக இருக்கலாம், அந்த பக்கமாக இருக்கலாம். ஆனால் உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உடலிலிருந்து எடுக்கப்பட்ட உடனே அந்த வலியை உணர்றது நின்று போயிடும்.
டெட் பாடி வேர் தேர் இஸ் நோ கான்சியஸ்னஸ் தி டெட் பாடி டஸ் நாட் ஃபீல் ஈவன் ஹி இஸ் சாப்ட் ஆஃப் பை சம் சாப்பர்.
அது இறந்து போன உடல். இறந்து போன உடல்ல நீங்க ஒரு அறிவாளால வெட்டினா கூட அது உணர முடியாது.
பிகாஸ் தி கான்சியஸ்னஸ் இஸ் கான்.
ஏன்னா உணர்வு போயிடுச்சு.
Therefore, it is not very difficult to understand that I am the consciousness. I am not this material body.
அதனால தான் நான் இந்த ஜட உடல் அல்ல, நான் அந்த உணர்வு அப்படின்றத புரிந்து கொள்றது சிரமமானது கிடையாது.
We have discussed all this point. Now, so far, scriptures are concerned. There are different scriptures all over the world in the civilized society. But Bhagavad Gita, the Lord says that the essence of all scripture is to understand my constitutional position. That's all.
Inda karuthukal ellam yerkanave nama vivadichirukkom. Ippo சாஸ்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த நாகரிகமான இந்த சமுதாயத்தில் எத்தனையோ விதமான சாஸ்திரங்கள் இருக்குது உலகம் முழுக்க. ஆனால் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் என்னுடைய இயற்கையான நிலையை புரிந்து கொள்வது தான் அப்படின்றார். அவ்வளோதான்.
All the rituals, we should not be stuck up to the rituals or to the formulas. Of course, in the preliminary stages, we require to stick to the formulas of religious scripture.
சடங்குகள், சூத்திரங்கள் இதனாலேயே நம்ம அதனால் மட்டுமே நம்ம ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. உறுதியாக ஆரம்ப நிலையில் நமக்கு இந்த சடங்குகள், சூத்திரங்கள், இலக்கியங்கள் இதெல்லாம் அவசியமானது தான்.
But we must know that the whole idea is targeted to understand my real position. That is the whole idea of all scripture.
ஆனால் மொத்த எண்ணங்களும் கருத்துக்களும் என்னுடைய இயற்கையான நிலை என்ன அப்படின்றத புரிந்து கொள்றத குறிக்கோளாக கொண்டு தான் இருக்கணும். அதுதான் எல்லா இலக்கியங்களுடைய நோக்கமும்.
And the Bhagavad Gita, it has been very nicely described. ஜாவான் அர்த்தூதோபானே தாவான் சங்கிருதோதபி.
இது பகவத்கீதையில் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. யாவான் அர்த்த உதபானே தாவான் சம்ப்ளுதோதகே.
ஜாவான் அர்த்தூதோபானே சர்வதோ சங்கிருதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ஸ விஜானதஹ. பிராமணஸ்ஸ விஜானதஹ, ஒன் ஹூ நோஸ் the constitution of the soul, he is called Brahmana.
Brahmanasya vijanataha. யாரோ ஒருத்தனுக்கு ஆத்மாவினுடைய இயற்கையான நிலை தெரிஞ்சிருக்கோ அவன் பிராமணான் அழைக்கப்படுறான்.
Because the soul is Brahma. Soul is not matter.
ஏன்னா ஆத்மாவானது பிரம்மன், ஆத்மா ஜடம் அல்ல.
The one who knows the constitution of the soul, he is called Brahmin.
அதனால தான் ஆத்மானுடைய இயற்கையான நிலையை உணர்ந்தவன் பிராமணன் அழைக்கப்படுறான்.
We have already discussed this matter that Brahmin does not mean a particular class or born in a particular country. A Brahmin means who knows the position of the soul or the constitution of the soul, he is Brahman.
ஏற்கனவே இந்த கருத்தில் நம்ம விவாதிச்சிருக்கோம். பிராமணா அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவனோ குறிப்பிட்ட நாட்டை சார்ந்தவனோ அல்ல. பிராமணா அப்படின்னா ஆத்மாவனுடைய நிலையை, அதனுடைய இயற்கையான நிலையை உணர்ந்தவன். அவன் பிராமணன்.
Just like a person who is conversant with medical science, he is called a medical man or a doctor. It doesn't matter whether he is born in India or born in America or whether he is black or white, it doesn't matter. One must have the qualification of a medical man and he is called a doctor.
உதாரணத்துக்கு, மருத்துவ விஞ்ஞானத்தை அறிந்த ஒருத்தர் மருத்துவத்துறையை சார்ந்தவர் அல்லது மருத்துவர்னு சொல்கிறோம். அவர் எந்த குடும்பத்தில் பிறந்தார், எந்த இந்தியாவிலேயோ அல்லது அமெரிக்காவில் பிறந்தாரோ, அவர் கருப்பாக இருக்கார் வெள்ளையாக இருக்கார், அதை பற்றி கவலை இல்லை. யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ விஞ்ஞானம் தெரிந்திருக்கோ, யாரோ ஒருத்தர் தகுதி உடையவரோ, அவரை மருத்துவர்னு நம்ம சொல்கிறோம்.
சிமிலர்லி பகவத்கீதா also accepts the Brahminical culture. The Brahminical culture. Brahminical culture means the social position in which everyone is assisted to elevate himself to the highest position of understanding the position and the constitution of the soul. That should be the aim of human society.
அதே மாதிரி பகவத்கீதையும் பிராமண கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டுட்டு இருக்கு. பிராமண கலாச்சாரம் அப்படின்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஆத்மானுடைய நிலை, ஆத்மானுடைய இயற்கையான நிலையை புரிய வைக்கிறதுக்காக, உதவி செய்யறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சமுதாய நிலை. அதுதான் மனித சமுதாயத்தினுடைய குறிக்கோளாக இருக்கணும்.
Human society is not animal society. The difference between animal society and human society is that a human being, whoever he may be, he can, if he is taught, if he is given training, if he is educated, he can understand his real position, that he is not this body, but his pure consciousness, his spirit soul.
மனித சமுதாயம் அப்படின்னா மிருக சமுதாயம் கிடையாது. மனித சமுதாயத்துக்கும் மிருக சமுதாயத்துக்கும் உள்ள வித்தியாசம், மனித சமுதாயத்தில் மனிதனானவனுக்கு, அவன் யாராக வேணா இருக்கலாம், அவனுக்கு போதிக்கப்பட்டிருந்தா, அவனுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தா, அவனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தா, அவனால் அவனுடைய இயற்கையான நிலை, அவன் இந்த உடல் அல்ல, அவன் தூய்மையான உணர்வுடையவன், ஆத்மா அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும்.
பட் இன் தி அனிமல் சொசைட்டி ஹாவ் எ பிக் அனிமல் மே பி ஐதர் ஹி மே பி எ லயன் ஆர் எ டைகர் ஆர் அன் எலிஃபென்ட் ஆர் எனி அதர் பிக் அனிமல் ஹி கேனாட் பி டாட் அபவுட் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி சோல் ஆல்தோ ஹி ஹாஸ் காட் தி சோல்.
ஆனால் மிருக சமுதாயத்தில் அது எவ்வளவு பெரிய மிருகமாக இருந்தாலும், அவன் அந்த மிருகமானது ஒரு சிங்கமாக இருக்கலாம், அல்லது புலியாக இருக்கலாம், அல்லது ஒரு யானையாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய மிருகமாக இருந்தாலும், அதுக்கும் ஆத்மா இருந்தாலுமே கூட ஆத்மாவினுடைய இயற்கையான நிலையை அவைகளுக்கு போதிக்க முடியாது.
But unfortunately, he hasn't got the facility, the bodily facility, or developed intelligence by which he can understand that what he is.
தாழ்ந்த மிருகங்களுக்கும் கூட உணர்வு இருக்கு, அதுக்கும் ஆத்மா இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த உடல் ரீதியான வாய்ப்புகள், வசதிகள், புத்தி அதுக்கு வளராம இருக்கு, அது யாருன்றத புரிந்து கொள்றதுக்கு.
So that is the difference between animal and human being. So in the human society, if they do not care to understand this factual position of his soul or consciousness, then he is no better than the animal.
அதுதான் மனித சமுதாயத்துக்கும் மிருக சமுதாயத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் மனித சமுதாயத்திலையும் இப்போ ஆத்மா அல்லது உணர்வோட இயற்கையான நிலை, உண்மையான நிலை என்னன்றத புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கல அப்படின்னும் போது அப்போ அவன் மிருகத்திலிருந்து வேறுபட்டவன் கிடையாது. இதுதான் வேதங்களுடைய கருத்து.
ஆஹார நித்ரா பயமைத்துனஞ்ச சாமான்னமே தத் பசுபி நராணாம் தர்மஹிதஸ்ஸா ஏகஹி விசேஷா தர்மேன ஹீனா பசுபி சமானா. ஆஹார், ஆஹார் மீன்ஸ் ஈட்டிங், நித்ரா மீன்ஸ் ஸ்லீப்பிங், அண்ட் பாய், பாய் மீன்ஸ் ஃபியரிங், அண்ட் மைதுன், மைதுன் மீன்ஸ் செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ். So these four things, four principles of life, there is in the animal kingdom and in the human kingdom.
ஆகாரம் அப்படினா உறங்குதல், ஆகாரம் அப்படினா உண்ணுதல், நித்ரா அப்படினா உறக்கம், பய அப்படினா தற்காப்பு செய்தல், மைத்துனா அப்படினா பாலுறவு. இந்த நாலு விஷயங்களானது வாழ்க்கையினுடைய இந்த அடிப்படை கொள்கைகளானது மிருக சமுதாயத்திலையும் இருக்கு, மனித ராஜாங்கத்திலையும் இருக்கு.
பட் தி ஹியூமன் கிங்டம், தி ஹியூமன் பாடி இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் தி அனிமல் பாடி இன் தி ரெஸ்பெக்ட், இன் திஸ் ரெஸ்பெக்ட் தட் இன் ஹியூமன் சொசைட்டி தேர் இஸ் ரிலிஜன்.
மனித உடலானது மிருக உடலிலிருந்து வேறுபட்டது. எதனால அப்படின்னா மனித சமுதாயத்தில் தர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு.
ஜெனரலி வி அண்டர்ஸ்டாண்ட் அஸ் ரிலிஜன், ரிலிஜன் மீன்ஸ் த கல்ச்சர் ஆஃப் தி ஸ்பிரிட் சோல். இட் மே பி இன் டிஃபரண்ட் வே அண்டர்ஸ்டூட் இன் டிஃபரண்ட் கண்ட்ரி, பட் தி ஹோல் ஐடியா இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்பிரிட் சோல்.
பொதுவாக மதம், தர்மம் அப்படின்றத எப்படி நம்ம புரிந்து கொள்றோம்னா அது ஆத்மாவினுடைய கலாச்சாரம். அது வேறுபட்ட நாடுகளில் வேறுபட்ட விதத்தில் புரிந்து கொள்ளலாம் கூட, ஆனால் மொத்த எண்ணமும் அதாவது ஆத்மாவை புரிந்து கொள்ளுதல்.
சோ தர்மே நஹீனா பசுபி சமானா, இன் தி ஹியூமன் சொசைட்டி இஸ் நாட் வெரி ஈகர் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ரியல் பொசிஷன் ஆஃப் தி சோல் ஆர் கான்சியஸ்னஸ்.
தர்மேனஹீனா பசுபி சமான. மனித சமுதாயத்தில் ஆத்மானுடைய இயற்கையான நிலையை புரிந்து கொள்றதுக்கு அல்லது உணர்வோட நிலையை புரிந்து கொள்றதுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அப்போ அவர்கள் மிருகங்கள்ல இருந்து வேறுபட்டவர்கள் அல்ல. அதுதான் வேதங்களின் கூற்று, அதுதான் உண்மையும் கூட.
Our developed consciousness, our developed life should be used, should be utilized in this human form of life to understand what I am.
நம்முடைய வளர்ச்சி அடைந்த உணர்வு, வளர்ச்சி அடைந்த இந்த வாழ்க்கையை நான் யார் அப்படின்றத புரிந்து கொள்றதுக்காக இந்த மனித வாழ்க்கை உபயோகப்படுத்தப்படணும்.
The whole trouble of the human society is because they have forgotten the constitutional position of itself.
மனித சமுதாயத்தினுடைய மொத்த பிரச்சனைக்கும் காரணம் அவர்களுடைய இயற்கையான நிலையை அவர்கள் மறந்திருக்கிறது தான்.
So we have already discussed all these points in previous meetings, but because today we have got some new friends and ladies and gentlemen, therefore I have given me a summary of the last meetings.
இந்த கருத்துக்கள் எல்லாம் ஏற்கனவே நம்முடைய முந்தைய நிகழ்ச்சிகளில் விவாதிச்சிருக்கோம். இன்னைக்கு புதுசாக ஒரு சில நம்முடைய நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறதால நம்ம அந்த கருத்துக்களை திரும்ப சுருக்கமாக இங்கே சொல்லிட்டு இருந்தோம்.
Now, today we have to consider that simply theoretically knowing that I am consciousness will not do. Simply theoretical knowledge.
இப்போ இன்னைக்கு நம்ம என்ன சிந்திக்கணும் அப்படின்னா, வெறுமனே நான் உணர்வுள்ளவன் அப்படின்றத வெறுமனே ஏட்டறிவில் அறிந்து கொள்றது மட்டுமே போதாது, வெறும் ஏட்டறிவு போதாது.
பிகாஸ் தி பொசிஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் இஸ் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி. நவ மை பாடி இஸ் ஆக்டிவ். ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு யூ. You are hearing to me. We congregationally, we chanted Sankirtan just now. Why? Because the consciousness is present.
ஏனென்றால் இந்த உணர்வோட நிலையானது செயல்பட்டு கொண்டிருக்கும், செயல்பாடு உடையது. இப்போ இந்த உடல் செயல்பட்டு கொண்டிருக்கு, நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்கிட்ட இருந்து கேட்டுட்ருக்கீங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து சங்கீர்த்தனை பண்ணணும். ஏன்னா உணர்வு இருக்கு.
இஃப் தேர் வாஸ் நோ கான்சியஸ்னஸ் ஐதர் இன் யூ ஆர் ஐ, தென் ஐ குட் நாட் சாண்ட், நைதர் யூ குட் ஹியர், ஆர் நைதர் யூ குட் சாண்ட், நைதர் ஐ குட் ஹியர்.
உணர்வு இல்லை அப்படின்னா நான் பாடவும் முடியாது, உங்களால் கேட்கவும் முடியாது, அல்லது நீங்கள் பாடி என்னால் கேட்கவும் முடியாது.
So therefore, cause the position of the consciousness is activity.
அதனால தான் இந்த உணர்வோட நிலையானது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியது.
The philosophy, there are many philosophies in the world, particularly the philosophy which is called atheism, they think that consciousness is produced by material combination, and when consciousness is gone, that means the material composition could not tolerate or could not produce anything. They have got a different theory like that.
உலகத்திலே பல வகையான தத்துவங்கள் இருக்கு. குறிப்பாக நாத்திக தத்துவமானது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உணர்வு அப்படின்றது ஜட கலவைகளால் உற்பத்தி செய்யக்கூடியது. எப்போ உணர்வு இல்லையோ அப்படின்னா அங்கே இந்த ஜட கலவைகளால் பொறுத்து கொள்ள முடியல, அல்லது எதையும் உற்பத்தி செய்ய முடியல. இந்த மாதிரி பல கருத்துக்களை அவங்க கொண்டிருக்காங்க.
But so far we are concerned Vedic literature or Srimad Bhagavad Gita does not, I mean to say, accept this theory.
ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் வேத இலக்கியங்கள் அல்லது பகவத் கீதா இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்றதில்லை.
Consciousness is eternal. Consciousness is eternal, and consciousness is the symptom of the soul. Soul is eternal.
உணர்வானது ஆத்மாவின் அறிகுறி, ஆத்மா நித்தியமானது.
When the soul takes a shelter in the matter, then the matter develops. Not that the combination of matter you can produce soul. That is not possible.
ஆத்மா ஜடத்தோட அடைக்கலத்தை பெறும்போது அந்த ஜடமானது வளர்ச்சி பெறுது. ஆனால் இந்த ஜட பொருளானது ஆத்மாவை உற்பத்தி செய்கிறது அப்படின்றது அல்ல, அது சாத்தியம் அல்ல.
If that would have been possible, then there are many great scientists and many scientific laboratory, especially in your Western countries, in Europe and America. But nobody could produce a single living being in the laboratory, scientific lab. That is not possible.
அது சாத்தியமானது அப்படின்னா, இப்போ எத்தனையோ மிகப்பெரிய விஞ்ஞானிகள் இருக்காங்க, எத்தனையோ விஞ்ஞான பரிசோதனை கூடங்கள் இருக்கு. குறிப்பாக உங்களுடைய மேற்கத்திய நாடுகளான ஐரோப்பா அமெரிக்காவில் நிறைய இருக்கு. ஆனால் யாருமே இதுவரைக்கும் ஒரே ஒரு உயிர் வாழியை கூட இந்த விஞ்ஞான பரிசோதனை கூடங்களில் உற்பத்தி செய்ய முடியல. அது சாத்தியம் இல்லை.
யூ குட் ப்ரொடியூஸ் கிரேட் காம்ப்ளிகேட்டட் மெஷினரி, பட் யூ கேனாட் ப்ரொடியூஸ் தி மெஷின் டிரைவர். The machine can be produced, but machine driver cannot be produced. And without machine driver, all machines are useless. All machines are useless.
உங்களால மிக பெரிய ரொம்ப சிக்கலான ஒரு இயந்திரத்தை உற்பத்தி பண்ண முடியும், ஆனா அந்த இயந்திரத்தை இயக்கக்கூடியவரை உங்களால உற்பத்தி பண்ண முடியாது. எல்லா இயந்திரங்களும் அந்த இயந்திரத்தினுடைய இயக்குனர் இல்லாம பிரயோஜனம் இல்லாதது.
A child may see in the street, oh, how a nice motor car is passing with so much speed. He is struck with wonder that without any horse, how the motor car is going on. I mean, those who have no experience, how machine works.
சாலைகள்ல இந்த மோட்டார் காரானது எவ்வளவு வேகமா போகுது அப்படின்றத பார்த்து ஒரு குழந்தை வேணா ஆச்சரியப்பட்டு போகலாம். யாருக்கு அந்த மோட்டார் காரை பற்றின அனுபவம் இல்லையோ அவர்களுக்கு நான் சொல்றேன், அவர்கள் அதை பற்றின அனுபவம் இல்லாதனால ஆச்சரியப்படலாம்.
Just like in India, of course, I heard this story from my professor, and I was a student of logic in my higher class.
உதாரணத்துக்கு இந்தியாவில் நான் ஒரு கதை கேட்டேன் என்னுடைய பேராசிரியர்கிட்டருந்து. நான் உயர்கல்வி படிக்கும்போது நியாயம் கற்றுக்கொண்டிருந்தேன். அப்போ
அண்ட் திஸ் எக்ஸாம்பிள் வாஸ் கிவன் பை மை ப்ரொஃபெசர் டாக்டர் பூர்ணச்சந்திர சேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் வென் ஃபர்ஸ்ட் ரயில்வே வாஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் ஹவரா டு பர்தவான் ஏ அபவுட் 64 miles டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட் அபவுட் 200 years பிஃபோர். Now, the cultivators on both sides of the line, they were seeing the railway engine going with wonder. Oh.
இந்த உதாரணத்தை என்னுடைய பேராசிரியர் டாக்டர் பூர்ணச்சந்திர சேன் கொடுத்தார். எனக்கு அது இன்னும் நினைவில் இருக்கு. முதல் முறையாக ரயில்வே துறையை சார்ந்தவங்க ஹவுராவிலிருந்து பர்தவானுக்கு ரயில் பாதை அமைச்சு ரயில் அனுப்புனாங்க. அது வந்து பிரிட்டிஷர் காலத்தில், சொல்லணும்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சமயத்தில் முதல் முறையாக ரயில் போகும்போது விவசாயிகள் ரெண்டு பக்கத்துலேயும் நின்று அந்த ரயில் பாதையை ஒட்டி நின்று பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க, எப்படி அந்த ரயில் என்ஜின் போகுது அப்படின்றத பார்த்து.
This story was cited in connection with chapter of hypothesis. In logic, there is a chapter of hypothesis. So, somebody suggested that there must be horse within the engine, otherwise it cannot go.
இந்த கதை எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, அந்த நியாயத்தை படிக்கும் பொழுது அதில் ஒரு அத்தியாயம் இந்த வாதத்துக்கான ஆதாரத்தை பற்றி பேசக்கூடியது. அப்போது ஒருத்தர் சொன்னார், இந்த என்ஜின் அப்படின்றது அதுக்குள்ள குதிரை இருக்கு, அதனால தான் இது போயிட்டு இருக்கு, இல்லைன்னா அதால போக முடியாது அப்படின்னார்.
Because they have got experience that without horse nothing can be pulled on. It is horseless. So the hypothesis was that there must be horses within the engine, otherwise it cannot go.
ஏன்னா அவர்களுடைய அனுபவத்தில் குதிரையால் இழுக்கப்படாமல் எதுவுமே நகர்றது இல்லை, அதனால் குதிரை இல்லாமல் எப்படி இந்த என்ஜின் நகர முடியும், அதனால் அந்த என்ஜினுக்குள்ள குதிரைகள் இருக்கு, அப்படி இல்லைன்னா அது எப்படி போக முடியும்.
Similarly, the machine, however wonderful it may be, so if not hot, at least if there is no driver, it cannot move.
அதே மாதிரி அந்த இயந்திரமானது எவ்வளவுதான் அற்புதமானதா இருந்தாலும் கூட, குதிரை இல்லை அப்படின்னும்போது, குறைஞ்சபட்சம் அந்த ஓட்டுநர் இல்லைன்னும் போது அதால நகர முடியாது.
The whole world is moving by combination of matter and spirit. That's all. the whole material world.
இந்த உலகம் மொத்தமும் ஆத்மா ஜடம் இது ரெண்டுத்தோட சேர்க்கையினால தான் செயல்பட்டு இருக்கு. இந்த பௌதிக உலகம் மொத்தமுமே
just like my body is moving due to the presence of myself as soul.
உதாரணத்துக்கு என்னுடைய உடல் செயல்பட்டு இருக்கு, ஏன்னா நான் ஆத்மாவா அதுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறதுனால.
Similarly, it is very easy to understand the whole cosmic manifestation is working due to the presence of the supreme soul.
அதனால இந்த பௌதிக பிரபஞ்சம் மொத்தமும் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த உச்சமான ஆத்மா இருக்கிறதுனால தான் அப்படின்றத புரிந்து கொள்றது மிக சுலபமானது.
Whom we call God or the super soul or Paramatma or Bhagavan, whatever name you may call, that doesn't matter. But you must understand that as without presence of the soul, the body cannot move. Similarly, the whole materialistic world, cosmic atmosphere, is moving due to the presence of the super soul.
அவரை நம்ம கடவுள்னு சொல்லலாம், பரமாத்மான்னு சொல்லலாம், அல்லது பகவான்னு சொல்லலாம், நம்ம எந்த பெயரில் அழைச்சாலும் அது முக்கியம் அல்ல. ஆனால் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, ஆத்மா இல்லாமல் இந்த உடலால் நகர முடியாது. அதே மாதிரி இந்த பௌதிக பிரபஞ்சம் மொத்தமும் இந்த உலகம் மொத்தமும் அந்த பரமாத்மா இருக்கிறதுனால தான் செயல்பட்டு கொண்டிருக்கு.
In Bhagavad Gita, you will find that we, individual souls, are parts and parcels of the super soul. So, we have got eternal relation with the supreme soul. We have got eternal relation with the supreme soul qualitatively, not quantitatively.
Bhagavad Gita le ninga paakalam. இந்த தனிப்பட்ட ஆத்மாக்கள் பரமாத்மாவினுடைய அம்சம். இப்போ நமக்கு அந்த பரமாத்மாவோட நித்தியமான உறவு இருக்கு. அந்த பரமாத்மாவுடனான உறவானது குணத்தால் இருக்கு, ஆனால் அளவில் இல்லை.
We are one with the supreme qualitatively. Just like a drop of ocean water qualitatively is equal to the mass water in the ocean.
நம்ம அந்த உச்சமானவரோட குணத்தால ஒன்று. உதாரணத்துக்கு சமுத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு துளி நீரானது சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மொத்த நீரோட குணத்தால ஒன்றாக இருக்கிறது போல.
The mass water in the ocean is salty and the drop of ocean water, if you taste it, you will find it is also salt.
சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மொத்த நீரும் உப்பு கரைக்கும் தன்மை கொண்டது. அந்த ஒரு துளி நீரை நீங்கள் சுவைத்து பார்த்தாலும் அது உப்பு கரைக்கிறது நீங்கள் பார்க்கலாம்.
So the chemical composition of the water, either in drop or in vast mass, is the same.
ரசாயன கலவைகளானது ஒரு துளி நீராக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் ஒன்றாகவே தான் இருக்கு.
பட் the drop of ocean water is never equal to the vast the mass water in the ocean. That is our position.
ஆனால் ஒரு துளி நீரானது சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய பெரிய அளவு நீரோட சமமானதா ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அதே போலதான் நம்முடைய நிலையம்.
We are in quality just God is, similarly we are also in quality the same.
கடவுள் எப்படியோ அதே மாதிரி குணத்தால நம்மளும் அவரை ஒத்தே இருக்கும்.
கெமிக்கலி ஆர் கான்ஸ்டிடியூஷனலி ஆர் குவாலிட்டேட்டிவ்லி,
ரசாயன ரீதியா அல்லது இயற்கையான நம்முடைய குணத்தால நம்ம ஒன்றா இருக்கும்.
பட் காட்ஸ் பவர் அண்ட் மை பவர் இஸ் டிஃபரண்ட்.
ஆனால் கடவுளோட சக்தியும் என்னுடைய சக்தியும் வேறுபட்டது.
ஜஸ்ட் லைக் தி a mass water in the ocean, it can play a havoc, but a drop of water
உதாரணத்துக்கு சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய நீரானது ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தலாம், ஆனா ஒரு துளி நீரால அதை செய்ய முடியாது.
Similarly, that is the difference between ourselves and God.
நமக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசமும் இதே மாதிரி தான்.
We are minute particles. Minute particles. Just like the sun and the sun rays.
நம்ம மிகச்சிறிய நுண்ணிய துகள். உதாரணத்துக்கு சூரியனும் சூரிய கதிர்களையும் போல.
The sun shine, the sun rays, they are also combination of molecules of some shining material.
சூரிய கதிர்களும் கூட பிரகாசமான சிறு சிறு நுண் துகள்களால ஆனதுதான்.
Shining material, so that sun shine is not different from the sun. But at the same time, sun shine is not the sun.
அந்த பிரகாசமான நுண் துகள்களானது சூரியனிலிருந்து வேறுபட்டது கிடையாது, ஆனா அதே சமயத்துல அந்த நுண் துகள்களானது சூரியன் ஆகாது.
This is called simultaneously one and different. This philosophy was, expounded by Lord Sri Chaitanya Mahaprabhu Achinta Bhedabhed. Achinta Bhedabhed. Simultaneously one and different.
இதுக்கு பேர் தான் ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறுபட்டும் இருக்கிறது. இந்த தத்துவத்தை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எடுத்துரைத்தார். அதாவது அச்சிந்தியா பேதா அபேதா, ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறுபட்டும் இருப்பது.
Now, in order to keep our position intact, that is to, that theoretically we understand or we have understood that I am not this body, but I am a consciousness, pure soul. That is our theoretical, not theoretical, but it is practical. Anyone can understand, any sane man can understand that I am not this body, I am this soul.
இப்போ நம்முடைய நிலையை மாறாம வைத்துக்கொள்ள, அதாவது ஏட்டறிவில் நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, அல்லது நம்ம என்ன புரிந்து கொண்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த உடல் இல்லை, ஆனால் நான் உணர்வு இல்லை, அதாவது தூய்மையான ஆத்மா. இது எட்டறிவு கிடையாது, இது நடைமுறைக்கானதும் கூட. யாராலையும் புரிந்து கொள்ள முடியும், எந்த ஒரு புத்திசாலியும் நான் இந்த உடல் இல்லை ஆத்மான்றத புரிந்து கொள்ள முடியும்.
Now, to keep myself fixed up in that conviction, we require to work for it.
இப்போ அந்த நம்பிக்கையிலே நம்மளை வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா, அதுக்காக நம்ம செயல்பட வேண்டியிருக்கு.
Otherwise, as I was explaining to you, just a child, a boy, he is very much addicted to play. But if you want to give him, if you want to stop his mischievous activities, and if you want to stop him, then you must give him some good engagement.
ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கினது போல, இப்போ ஒரு குழந்தை இருக்கான், ரொம்ப குறும்புத்தனமாக அவன் செயல்பட்டு இருக்கான், அதை நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, அவனுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் ஈடுபடுத்தணும்.
If you simply stop the child, so don't play, by threatening or by some other way, you can stop him artificially for some time. But as soon as he gets opportunity, he'll again play. So you must engage him with some good task, so that he may have attraction and he may be engaged in that good task, so that he may not spoil or waste his time by playing or by mischievous activity.
நீங்க வெறுமனே அவனை நீ விளையாடாத அப்படின்னு சொல்லி நீங்க மிரட்டலாம், அல்லது வேற ஏதோ ஒரு விதத்துல தற்காலிகமா நிறுத்தி வைக்கலாம். ஆனா அவனுக்கு மறுபடியும் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, மறுபடியும் அவன் விளையாட தொடங்கிடுவான். அதனால் நீங்கள் அவனுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தில் ஈடுபாடு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதில் அவன் கவர்ச்சி அடைந்து அந்த நல்ல ஈடுபாட்டில் இருக்கும்போது, நல்ல விஷயத்தில் ஈடுபடும்போது அவன் வீணடைஞ்சிடாமல் அல்லது அவன் வாழ்க்கையை வீணடிக்காமல் அந்த குறும்புத்தனமாக விளையாடுறது இல்லாமல் அவனால் இருக்க முடியும்.
Similarly, consciousness is active.
அதே மாதிரி உணர்வுன்றதும் செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடியது.
So, to be in the consciousness plane, if you do not give engagement to the consciousness, then naturally consciousness will act through this body.
அதனால அந்த உணர்வுன்ற தளத்தில் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த உணர்வு தளத்துக்கான ஈடுபாடு கொடுக்கப்படலை அப்படின்னும் போது இயற்கையாகவே அந்த உணர்வானது இந்த உடல் என்ற தளத்தில் செயல்படும்.
We have to act in such a way that at the present moment I am within this body. So we have to make utilization of a bad bargain. I don't require this body. Somehow or other, I am now entrapped or encased in this material body. And all my sufferings are due to this body.
அதனால நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, இப்போ இன்றைய இந்த சூழ்நிலையில நம்ம இந்த உடலுக்குள்ள இருந்துட்டு இருக்கோம். அதனால அதை நம்ம எவ்வளவு சிறப்பாக உபயோகப்படுத்த முடியுமோ அவ்வளோ உபயோகப்படுத்தப்படணும். எனக்கு இந்த உடல் அவசியம் இல்லை, ஆனால் எப்படியோ நான் இந்த உடலில் சிக்கிட்டு இருக்கேன் அல்லது இந்த ஜட உடலில் நான் கூண்டுக்குள்ளே அடைபட்டிருக்கேன். அதனால் என்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணம் இந்த உடல் தான்.
Therefore, the whole aim of human life is to get away from this material body and to be situated in the spiritual life.
அதனால தான் மனித வாழ்க்கையினுடைய மொத்த குறிக்கோளுமே இந்த பௌதிக உடல் அப்படின்ற இதிலிருந்து நம்மளை விடுவித்து கொண்டு ஆன்மீக வாழ்க்கை அப்படின்ற நிலையில நம்மளை நிலைநாட்டிக் கொள்ளணும்ன்றது.
Now, in order to achieve that end of life, we have to begin a professional spiritual life. Professional spiritual life. That professional spiritual life is stated in the Bhagavad Gita.
வாழ்க்கையினுடைய அந்த இறுதியை நம்ம அடையணும் அப்படின்னா, அப்போ நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைன்ற அந்த தொழிலை தொடங்கணும். இந்த ஆன்மீக வாழ்க்கை ஒரு தொழிலாகவே ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஆன்மீக வாழ்க்கையை பற்றி பகவத்கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு.
கர்மணி ஏவா அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சனா மா கர்ம ஃபலஹேது மாதே சங்கா அஸ்தி அகர்மணி. கர்ம மீன்ஸ் வார்க். ஒன் சுட் நாட் திங்க் தட் பிகாஸ் ஐ ஆம் நாட் திஸ் பாடி சோ ஐ ஷால் சீஸ் டு வார்க். நோ, யூ கேனாட் சீஸ் டு வார்க்.
கர்மா அப்படின்னா செயல். அதனால ஒருத்தன் நான் இந்த உடலே அல்ல, அதனால நான் ஏன் செயல்படணும் அப்படின்னு செயல்படாமல் இருக்க முடியாது. இல்லை, நீங்கள் அந்த மாதிரி செயல்படாமல் இருக்க முடியாது.
If you cease to work, then idle brain will be a devil's workshop. No, you have to work.
அப்படி நீங்கள் செயல்படாமல் இருந்தீங்க அப்படின்னா, செயலற்ற மனமானது சாத்தானின் பற்றைய ஆயிடும். அதனால நீங்க செயல்பட்டு தான் ஆகணும்.
Therefore the Lord says the technique of acting on the spiritual platform is that you have your right to act. You have your right to act according to your position.
அதனால தான் பகவான் சொல்றார், ஆன்மீக தளத்திலிருந்து செயல்படுறதுக்கு, அதாவது உங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுறதுக்கு உங்களுக்கான உரிமை உங்ககிட்ட இருக்கு.
பட் கர்மணி ஏவா அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சனம். பட் யூ சுட் நாட் டிசைர் to enjoy the fruit of your activity. That is the technique.
Anal karmani eva adhikaraste ma paleshu kadaschana. உங்களுடைய செயல்களின் பலனை நீங்க அனுபவிக்கிறதுக்கு விரும்பக்கூடாது. அதுதான் இங்க யுக்தி.
You should not desire to enjoy the fruit of activity. Then, if I want to enjoy the fruit of my activity, then what it will be?
உங்களது செயல்களின் பலனை அனுபவிக்கிறதுக்கு நீங்க விரும்பக்கூடாது. பிறகு இப்ப நான் என்னுடைய செயல்களின் பலன்களை நான் அனுபவிக்க விரும்பினா என்ன ஆகும்?
சப்போஸ் ஐ ஆம் எ பிசினஸ் மேன், ஐ ஹவ் மேட் எ ப்ராஃபிட் ஆஃப் $10 million இன் திஸ் இயர்.
உதாரணத்துக்கு நான் ஒரு வியாபாரி, நான் $10,000,000,000 இந்த வருஷம் லாபம் சம்பாதிச்சிருக்கேன்.
சோ டூ மீன் டு சே தட் ஐ ஷால் நாட் என்ஜாய் திஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி, ஐ ஷால் த்ரோ இட் அவே?
அப்படின்னா இந்த பெரிய அளவு பணத்தை நான் அனுபவிக்காம தூக்கி எறிஞ்சிடணும்னு அர்த்தமா?
Yes. The Bhagavad Gita says that ma phalesu kadachana, you cannot take the fruitive result of your work.
ஆமா, பகவத் கீதை என்ன சொல்லுதுன்னா ma phalesu kadachana, உங்களுடைய செயல்களின் பலனை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது.
Then if I do it, then what it will be? Then he says, ma karma phala hetu bhut. Don't be cause of your activities.
அப்படி செய்தன்னா என்ன ஆகும்? மா கர்ம ஃபல ஹேதுர்பு. அவர் என்ன சொல்றாருன்னா உன்னுடைய செயல்களுக்கு காரணமா நீ இருக்காத.
Then you will be bound by the interaction of your activity.
ஏன்னா நீ உன்னுடைய செயல்களுக்கு விளைவை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும்.
Don't be cause of your activity. Then you shall be bound up by the effects of your activity.
உன்னுடைய செயல்களுக்கு காரணமா நீ இருக்காத. அப்படி இருந்தன்னா உன்னுடைய செயல்களுடைய விளைவினால நீ பந்தப்பட்டு போவ.
You don't be cause, then effect will not touch you. மா கர்ம ஃபலஹேது பி மாதே சங்கஸ்தி அகர்மணி.
நீ காரணமா இல்ல அப்படின்ற பட்சத்துல அதனுடைய விளைவுக்கு நீ பொறுப்பேற்க வேண்டியதில்லை.
Then if you say that is better, I shall not do anything, no, that also will not be permitted.
அப்படினா அப்ப நான் எதுமே செய்யாமே இருந்திரலாமே? அது இல்ல, அதுவும் அனுமதிக்கப்படுறதில்ல.
You cannot stop acting. At the same time, you cannot take the fruitive result of your activity.
செயல்படுறத உங்களால நிறுத்தவும் முடியாது. அதே சமயத்தில் உங்க செயல்களுடைய பலனையும் நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது.
And if you think that, I am not going to, just like in India, one business friend, he was selling my books. He was saying, we are not going to make any huge business this year, because if we do business, the profit is more, the whole thing will be taken by government, by income tax.
உதாரணத்துக்கு இந்தியாவில் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நண்பர் என்னுடைய புத்தகங்களை விநியோகம் செய்துட்டு இருந்தார். அவரை என்கிட்ட சொன்னார், இந்த வருஷம் நாங்கள் பெரிய அளவில் வியாபாரம் பண்ண போறதில்லை, ஏன்னா நாங்கள் பெரிய வியாபாரம் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய அந்த வருமானம் அதிகமாக இருக்கும்போது எல்லாத்தையும் அரசாங்கம் வருமான வரியாக எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு
சொன்னார். So we are stopping to work to have more business. This is the position.
அதனால வியாபாரத்தை பெருசுப்படுத்துறத நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுதான் நிலையா இருக்கு.
Because our mind is so inclined that if I cannot enjoy the fruit of my activities, then I am disinclined.
ஏன்னா நம்முடைய மனதானது அந்த அளவுக்கு விருப்பத்தோடு இருக்கு. எப்போ என்னுடைய செயல்களின் பலனை என்னால் அனுபவிக்க முடியாதோ அப்போ எனக்கு அதுல விருப்பம் இல்லாம போகுது.
Perhaps you know there is a proverb in English that proprietorship turns sand into gold.
ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். அது என்னன்னா, உரிமையாளன் அப்படின்னா அவன் மணலையும் தங்கமாக்கிடுவான்.
A person working on his own account, he can turn sand into gold. But a person working for others' account, that is not possible.
தனக்காக ஒருத்தன் உழைக்கிறான் அப்படின்னா மணலையும் அவனால் தங்கமாக்க முடியும். ஆனா அடுத்தவனுக்காக உழைக்கிறான் அப்படின்னா, ஓ அது முடியாதுங்க அப்படின்றான்.
He will be slow. He will be slow. Because the purpose is that why shall I work so hard? It will be enjoyed.
அவன் மிக மெதுவா செயல்படுவான். ஏன்னா, ஏன் நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு உழைக்கணும்? ஏன்னா அடுத்தவன் தான் அனுபவிக்க போறான்.
Just like our business friend was speaking to me, that why should we work so hard and make huge profit? Just the whole thing will be taken by the government.
என்னுடைய அந்த வியாபாரி நண்பர் பேசிட்டு இருந்த மாதிரி, எதுக்காக நான் கஷ்டப்பட்டு உழைக்கணும், பெரிய லாபம் சம்பாதிக்கணும், எல்லாம் மொத்தத்தையும் அரசாங்கம் எடுத்துட்டு போறதுக்கா அப்படின்றார்.
But here the Lord says that you cannot stop your work, neither you can enjoy the activity, the fruit of your activity.
ஆனா இங்க பகவான் என்ன சொல்றார், உன்னால செயல்படுறதை நிறுத்தவும் முடியாது, அதே சமயத்துல உன்னுடைய செயல்களின் பலன்களை அனுபவிக்கவும் முடியாது.
That is the work on spiritual plane.
இதுதான் ஆன்மீக தளத்துல இருந்து செயல்படுத்தக்கூடிய செயல்.
Now we have to understand this very cautiously. The first thing is that he says, karmani eva adhikaraste. Everybody has got his particular position. And according to his position, there is particular work also. That is the system all over the world.
இப்போ இதை நம்ம ரொம்ப கவனமா புரிந்து கொள்ளப்படணும். முதல்ல அவர் என்ன சொல்றார், கர்மண்யேவாதிகாரஸ்தே, எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட நிலை இருக்கு, அந்த நிலைக்கேற்றவாறு ஒரு குறிப்பிட்ட செயல் இருக்கு, அதுதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வழிமுறை.
Now, according to Bhagavad Gita, by the division, not according to Bhagavad Gita, according to Vedic conception of life, the human society is divided into four divisions according to the quality of work.
பகவத்கீதையின்படி இல்ல, இது வேத முறைப்படியான வாழ்க்கையில மனித சமுதாயம் நான்கு பிரிவுகளா பிரிக்கப்படுது, அவர்களுடைய செயல்களின் குணத்தின் அடிப்படையில.
In the Bhagavad Gita also we find the chaturvarnam maya srishtam guna karma vibhagasah. The caste system, chaturvarnam, perhaps you have heard about Indian caste system. The caste system is natural. Of course, in India, it has become a hereditary thing, but this caste system is all over the universe, even amongst the animal society.
பகவத்கீதையிலையும் கூட நம்ம பார்க்கலாம், சாத்துர்வர்ணமயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷ. சாத்துர்வர்ணியம், நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜாதி முறையை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஜாதி முறையானது இயற்கையானது, உறுதியாக இந்தியாவில் அது வந்து வம்சாவளியாக வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த ஜாதி முறையானது உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும், பிரபஞ்சம் முழுக்க மிருக சமுதாயத்தில் கூட அது இருந்துட்டு தான் இருக்கு.
That division of caste is made according to quality and work. Quality and work.
அந்த ஜாதி முறை, அந்த ஜாதி பிரிவானது எப்படி ஏற்படுத்தப்பட்டதுன்னா குணம் மற்றும் செயல்களின் அடிப்படையில்.
Now that caste system, that quality and work is divided according to the quality means quality of the material modes of nature. There are three qualities by which the material world is moving. the quality of goodness, the quality of passion, and the quality of ignorance.
இப்போ இந்த ஜாதி பிரிவானது குணம் மற்றும் செயல்களின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, குணம் அப்படின்னா ஜட இயற்கையினுடைய குணங்கள். மூன்று வகையான குணங்கள் இருக்கு. அதுதான் இந்த உலகம் மொத்தத்தையும் செயல்படுத்திட்டு இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்.
Those who are situated on the quality of goodness, they are called Brahmins. And their symptoms are also mentioned in the Bhagavad Gita.
யாரெல்லாம் சத்துவ குணத்தில் நிலை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் பிராமணர்கள். அவர்களுடைய அறிகுறிகளும் பகவத் கீதையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு.
I shall give you a statement of the system.
அந்த வழிமுறையை பற்றின விவரங்களை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்.
Now, those who are situated on the quality of goodness, they are called Brahmins. That quality of goodness is current all over the universe.
இப்போ யாரெல்லாம் சத்துவ குணத்தில் நிலை பெற்றிருக்காங்களோ அவர்கள் பிராமணர்கள் அழைக்கப்படுறாங்க. அந்த சத்துவகுணமானது இப்பொழுதும் பிரபஞ்சம் முழுக்க இருந்துட்டு தான் இருக்கு.
So, anyone situated in that quality, he is Brahmin. And those who are situated in the quality of passion, they are called Kshatriyas.
அதனால யாரெல்லாம் அந்த குணத்தில் இருக்காங்களோ அவர்கள் பிராமணர்கள் அழைக்கப்படுறாங்க. மேலும் யாரெல்லாம் ரஜோகுணத்தில் நிலை பெற்றிருக்கார்களோ அவர்கள் எல்லாம் க்ஷத்ரியர்கள் அழைக்கப்படுறாங்க.
And those who are situated in the quality of mixed quality of ignorance and passion, they are called Vaishyas or the mercantile community.
யாரெல்லாம் ரஜகுணம் மற்றும் தமோகுணத்தினுடைய கலவையில் இருக்காங்களோ அவர்கள் வைஷ்யர்கள் அல்லது வியாபாரிகள் அழைக்கப்படுறாங்க.
And those who are situated in the quality of ignorance, they are called Sudras or the laborer class.
மேலும் யாரெல்லாம் தமோகுணத்தில் நிலை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சூத்ரர்கள் அல்லது தொழிலாளர் வர்க்கத்தினர்.
In this way, there are different classes and different castes all over the world. You may call it caste or division of labor or division of the society.
அதனால இந்த விதத்தில் வேறுபட்ட வகையான பிரிவினர், ஜாதியினர் உலகம் முழுக்க இருந்துட்டு தான் இருக்காங்க. அதை நீங்க ஜாதின்னு சொல்லலாம் அல்லது தொழில் அடிப்படையிலான பிரிவுன்னு சொல்லலாம் அல்லது சமுதாய பிரிவுன்னு சொல்லலாம்.
These four divisions are there all over the universe. The intelligent class, the administrative class, the productive class and the laborer.
இந்த நான்கு பிரிவுகளும் உலகம் முழுக்க இருந்து கொண்டுதான் இருக்கு. புத்திசாலித்தனமான பிரிவு, நிர்வகிக்கக்கூடிய பிரிவு, உற்பத்தி செய்யக்கூடிய பிரிவு, தொழிலாளர் பிரிவு.
சோ தி இன்டெலிஜென்ட் கிளாஸ், தே ஹவ் காட் செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டியூட்டி. தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளாஸ், தே ஹவ் ஆல்சோ காட் செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டியூட்டி.
அதனால இந்த புத்திசாலித்தனமான பிரிவினர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட துறையில் அவர்களுடைய கடமைகள் இருக்கு. அதே போல நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட துறையில் அவருடைய கடமைகள் இருக்கு.
Similarly, the mercantile class, they have got separate activity. And the laborer class, they have only one activity to serve others. That's all.
அதே போல இந்த வியாபாரிகள், வணிகர்களுக்கும் தனிப்பட்ட செயல்பாடுகள் இருக்கு. இந்த தொழிலாளர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே செயல் தான் இருக்கு, மற்றவர்களுக்கு சேவை புரியறது.
Because they cannot do anything independently, therefore they have to offer the service to the higher class, to the administrative class or to the mercantile class or the intelligent class and take some payment for it like this.
ஏன்னா அவர்களால் சுதந்திரமா எந்த ஒரு செயலும் செய்ய முடியாதுன்றதுனால அவர்கள் உயர் பிரிவினருக்கு புத்திசாலித்தனமான பிரிவினருக்கு, நிர்வகிக்கக்கூடிய பிரிவினர்களுக்கு, வைஷ்யர்களுக்குன்னு அவர்கள் சேவை புரிய வேண்டியிருக்கு. அதனால் அவங்க சம்பளத்தை பெற்று அவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தலாம்.
அதனால
பகவான் கிருஷ்ணர் சொல்றார், உங்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கடமையை நீங்க செய்யணும்.
Hereditary or by your own choice, you can have your own duty. But there is no question of that one should be idle. No.
உங்களுடைய வம்சாவளியிலோ அல்லது உங்களுடைய சொந்த விருப்பத்தினாலேயோ உங்களுடைய சொந்த கடமைகள் இருக்கலாம், ஆனால் எதுவும் செய்யாம இருக்கிறதுன்ற கேள்விக்கே இடம் இல்லை.
If you are intelligent class, then you have to take to intelligent quality of work.
நீங்க புத்திசாலித்தனமான வகுப்பினரா இருந்தா நீங்க புத்திசாலித்தனமான செயல்களை செய்யணும்.
Just like you must become a scientist, you must become a politician, not politician, philosopher.
உதாரணத்துக்கு நீங்க ஒரு விஞ்ஞானி ஆகலாம், ஒரு அரசியல்வாதி ஆகலாம், அரசியல்வாதியா இல்ல நீங்க ஒரு தத்துவவாதி ஆகலாம்.
You must be a religionist. So many intelligent class of work. So you must engage in that way. If you are actually intelligent, if you belong to the intelligent class.
நீங்க ஒரு மதவாதி ஆகலாம். இந்த மாதிரி எத்தனையோ வகையான புத்திசாலித்தனமான செயல்கள் இருக்கு. உண்மையிலேயே நீங்க புத்திசாலி அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையான புத்திசாலித்தனமான செயல்களில் ஈடுபடணும்.
Now, if you are administrative class, then you must take to the politics, election, be elected the mayor, be elected president or something like that, and work in that way.
நீங்க ஆட்சி செய்யக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய பிரிவினரா இருந்தா நீங்க ஒரு மேயராவோ ஒரு தலைவராவோ தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த விதத்தில் நீங்க செயல்படணும்.
And if you belong to the mercantile community, then you must do business and produce agricultural grains and distribute them. That is your business.
இப்போ நீங்க ஒரு வணிகருடைய பிரிவில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்க வியாபாரத்தை செய்யணும், உணவு தானியங்களை உற்பத்தி செய்யணும், அதை விநியோகிக்கணும். இந்த விதத்தில் நீங்க செயல்படலாம்.
இந்த பகவத்கீதா இல் ஃபைண்ட் தட் தி மர்கன்டைல் கிளாஸ் ஹூ ஆர் மர்கன்டைல் கிளாஸ் கிசி கோரக்ஷா வாணிஜ்யம் வைஸ்ய கர்ம சபாவஜம் வைஸ்ய மீன்ஸ் தி மர்கன்டைல் கம்யூனிட்டி தே ஆர் மேட் ஃபார் கிவிங் ப்ரொடெக்ஷன் டு தி அனிமல்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் கிரேன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேக் ட்ரேட் ஆன் தெம் தட்ஸ் ஆல்
பகவத்கீதையில நம்ம பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த வணிக பிரிவை சார்ந்தவர்கள்னு. ரிஷி கோரக்ஷா வாணிஜம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம். வைஷ்யா அப்படின்னா வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். அந்த வணிகர்கள் மிருகங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், தானியங்களை உற்பத்தி செய்யணும், அதை வியாபாரம் செய்து மக்களுக்கு விநியோகிக்கணும், அவ்வளவுதான்.
Because formerly there was no industry, people generally dependent on agriculture work. Therefore, the mercantile community, they used to produce food grains and distribute them, and protection of cow was their duty.
ஏன்னா முற்காலங்களில் தொழிற்சாலைகள்லாம் கிடையாது. பொதுவாக மக்கள் இந்த விவசாய தொழிலை நம்பி இருந்தாங்க. அதனால் இந்த வணிகர்கள் சமுதாயமானது பொதுவாக தானியங்களை உற்பத்தி செய்து அதை விநியோகிப்பாங்க, அதே போல் பசுக்களை பாதுகாப்பாங்க. அதான் அவர்களுடைய கடமை.
As the king was entrusted to protect the life of the citizens, similarly, the Vaishya class or the mercantile class, they were entrusted to protect the life of cow.
பிரஜைகளோட உயிரை காப்பாற்றுறதுன்றது ஒரு ராஜாவோட கடமையா இருந்தது போல, அதே மாதிரி வைஷ்யர்களுடைய கடமையானது, அதாவது வணிகர்களுடைய கடமையானது, பசுக்களை பராமரிக்கணும், பாதுகாக்கணும்ன்றது.
Why particularly cow is protected? Because milk is very essential food for the human society. Therefore, cow protection is the duty of the human society. That is the conception of Vedic literature.
ஏன் குறிப்பா பசுக்களை பராமரிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும்? ஏன்னா பால் அப்படின்றது மனித சமுதாயத்தில் மிக அத்தியாவசியமான ஒரு உணவு. அதனால தான் பசு பராமரிப்பு பாதுகாப்புன்றது மனித சமுதாயத்தில் அவசியமானது. அதுதான் வேத இலக்கியங்களுடைய கருத்தும் கூட.
Now, the Lord says, the Karmani Adhikaraste, now according to your quality, and according to your position, you have to work. You cannot stop working.
இப்போ பகவான் என்ன சொல்றார்? கர்மண்யவாதிகாரஸ்தே, இப்போ உன்னுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி, உன்னுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ வேலை செய்தாகணும். நீ வேலை செய்யறத நிறுத்திட முடியாது.
But you should not enjoy the fruit.
ஆனால் அந்த செயல்களின் பலன்களை நீ அனுபவிக்க கூடாது.
That is, in other way, this is a conception of spiritual communism. Spiritual communism.
வேற விதத்தில் சொல்லணும்னா இது ஆன்மீக பொது உடைமை.
Now, just like in communist country, the center is the state. Nobody is private proprietor, but everyone is a member of the state, and whatever he earns, it goes to the state. So far I know, this is the communistic idea.
உதாரணத்துக்கு இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாடு தான் மையமான ஒரு விஷயம். யாருமே தனிப்பட்ட முதலாளிகள் கிடையாது, எல்லாருமே அந்த நாட்டோட உறுப்பினர்கள். என்னெல்லாம் சம்பாதிக்கப்படுதோ அது எல்லாமே அந்த நாட்டுக்கு போகணும். இதுதான் கம்யூனிஸ்டவாதிகளுடைய கருத்துன்றதை நான் புரிஞ்சிட்டு இருக்கேன்.
Now, here, if I am not entitled to take the result of my labor or my activity, then whom it is going to? Who shall enjoy it?
இப்போ இங்க என்னுடைய செயல்களின் பலனை நான் அனுபவிக்கல அப்படின்னும் போது, அப்போ யாருக்கு அது போகுது? யாரு அதை அனுபவிக்க போறாங்க?
That is the conception of spiritual life. That means your earnings should be distributed to the central point.
இதுதான் ஆன்மீக வாழ்க்கையினுடைய கருத்து. அப்படின்னா உங்களுடைய வருமானமானது மையமான ஒரு விஷயத்துக்காக விநியோகிக்கப்படணும்.
Through the central point. The central point is God. Instead of making central point to any limited thing, if you make the central point God, and if you work on His behalf, and if you think that it should be enjoyed by the Supreme Lord, then your spiritual life is fixed up.
அது அந்த மையமான விஷயம் மூலமா இருக்கணும். இப்போ அந்த மையமான விஷயம் யாருன்னா கடவுள். இப்போ அந்த மையமான விஷயம் ஒரு எல்லைக்குட்பட்ட விஷயமா இல்லாம நீங்க கடவுளை மையமானவரா ஆக்குனீங்க அப்படின்னா, அப்போ உங்களுடைய செயலானது அவர் பேரில் செயல்படுத்தப்படும் போது நீங்க அவரால் அந்த உச்சமான பகவானால் இதை அனுபவிக்கப்படணும்னு நினைக்கும் போது, அப்போ உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை உறுதிப்படுத்தப்படுது.
Then your spiritual life is fixed up.
அப்பதான் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை நிலை பெறுது.
Because you are not discouraged to produce, but the production or the entire result of your work, the fruitive result, should go to somebody. And who is that somebody?
உங்களை உற்பத்தி செய்ய வேணான்னு சொல்லல, ஆனா உங்களுடைய உற்பத்தி மொத்தமும் அல்லது உங்க செயல்களுடைய பலன் மொத்தமும் வேற யாரோ ஒருத்தருக்கு போய் சேரணும். அப்போ அந்த யாரோ ஒருத்தர்ன்றவர் யாரு?
If you are not going to enjoy, then who is going to enjoy? That means this should be enjoyed by everyone through the central point of God.
அத நீங்க அனுபவிக்க போறது இல்ல அப்படின போது யார் அதை அனுபவிக்க போறாங்க அப்படின்னா மைய விஷயமான கடவுள் மூலமா எல்லாரும் அனுபவிக்கணும்.
Just like the state realizes taxes from you, that taxes is distributed. Tax is distributed throughout the state.
உதாரணத்துக்கு அரசாங்கம் உங்களிடத்துல இருந்து வரி வசூலிக்குது, அந்த வரியானது நாடு முழுக்க விநியோகிக்கப்படுது.
So, as you deposit tax to the state and it is distributed throughout the whole state, similarly, if your fruitive result is offered to the Supreme Lord, then your fruitive result is distributed to everyone.
எப்படி உங்களுடைய வரி பணமானது நாடு முழுக்க விநியோகிக்கப்படுதோ அதே போல உங்களுடைய அந்த பலன் நோக்கு செயல்களை, உங்களுடைய பலன்களை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படும் போது அது அனைவருக்கும் விநியோகிக்கப்படுது.
சென்ட்ரல் பாயிண்ட், தட் இஸ் தி ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்.
அந்த மையமான விஷயத்துக்கு அர்ப்பணிக்கப்படணும், அதுதான் ஆன்மீக தலம்.
நவ் ஹவ் டு டு இட்? இஃப் யூ சே தட் வேர் இஸ் காட், வேர் இஸ் காட் ஹூம் டு ஆஃபர் மை ஃபியூச்சர் ரிசல்ட்,
இப்போ அதை எப்படி செயல்படுத்துறது, கடவுள் எங்க இருக்காரு, யாருக்கு என்னுடைய செயல்களுடைய பலன்களை அர்ப்பணிக்கிறது?
That point is answered by the devotional service. Devotional service. Now, if you engage your money for the service of the Lord, then that means you are offering to the Lord for the service of the Lord. Now, what is the service?
அந்த கருத்தானது பக்தி தொண்டு மூலமா பதிலளிக்கப்படுது. இப்போ உங்களுடைய பணத்தை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறீங்க அப்படின்னா அது நீங்க பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதா அர்த்தம். இப்போ பகவானுடைய சேவைன்றது என்ன?
What is the service of the Lord? The service of the Lord, now so far Bhagavad Gita is concerned, the Lord says that ஜதா ஜதா ஹி தர்மஸ்ய க்லானி பவதி பாரத, அபுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரிஜாமஹம். Whenever there is any flaw in the standard process of religiosity, at that time I take my incarnation and I come on this earth. So this is a fact.
பகவானுடைய சேவைன்றது என்ன? இப்போ பகவானுடைய சேவைன்றது பகவத்கீதையின் படி பார்த்தோம்னா பகவான் சொல்றார், யதா யதாஹி தர்மஸ்ய க்லானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைந்து போகுதோ அப்போ நான் இந்த பூமியில வந்து அவதரிக்கிறேன்றார். அதுதான் உண்மை.
The whole material nature is working under the superintendence of the Supreme Lord. Now, whenever there is any discrepancy, just to rectify, sometimes punishment is given, or sometimes the Lord comes himself, or sometimes he sends his representative, or sometimes he leaves some books of knowledge. In this way, the whole process from God's side is to put ourselves always on the right path. That is the process going on.
இப்போ இந்த ஜட இயற்கை மொத்தமும் பகவானுடைய மேற்பார்வையின் கீழே செயல்பட்டு இருக்கு. எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைந்து போவதோ அதை சீர்படுத்த வேண்டியிருக்கோ, சில சமயத்தில் தண்டனை கொடுக்கப்படுது, அல்லது சில சமயத்தில் பகவானே வந்து அவதரிக்கிறார், சில சமயத்தில் அவருடைய பிரதிநிதிகளை அவர் அனுப்புகிறார், சில சமயத்தில் அவர் வந்து புத்தகங்கள் மூலமாக ஞானத்தை கொடுக்கிறார். இந்த விதத்தில் கடவுளோட பக்கத்திலிருந்து எப்பொழுதுமே நம்மளை சரியான பாதையில் வைக்கணுன்றது தான் வழிமுறையாக இருந்துகிட்ருக்கு. இந்த வழிமுறை தான் போயிட்டுருக்கு.
Now, just like in your Christian religion. Lord Jesus Christ, He claimed Himself that He is coming from God, as Son of God, to reclaim Him, to back to Godhead, back to home. That is the mission.
உதாரணத்துக்கு உங்களுடைய கிறிஸ்தவ மதத்தில் இயேசு கிறிஸ்தானவர் கடவுளுடைய மகனா சொல்லிக்கொண்டு அவர் மீண்டும் எல்லாரையும் பகவானுடைய லோகத்துக்கு அழைத்து போறதுக்காக வந்தார். அதுதான் அவருடைய நோக்கம்.
Every reformer or every great religious leader or God Himself, He comes on this earth to reclaim this condition soul to back to Godhead, back to the kingdom of God.
முற்காலத்தில் வந்த ஒவ்வொரு பெரிய மத தலைவர்களும் அல்லது கடவுளே வந்தாலும் இந்த பூமிக்கு வரும்போது இந்த கட்டுண்ட ஜீவன்களை மீண்டும் பகவானுடைய லோகத்துக்கு பகவானுடைய ராஜாங்கத்துக்கு அழைத்து செல்லணும்ன்ற நோக்கத்துல தான் வர்றாங்க.
That is the whole idea of incarnation.
அதுதான் அவதாரத்தோட மொத்த நோக்கமுமே கூட.
Now, the people, by material contact, they forget their relationship with the Supreme Lord, their constitutional position.
இப்போ இன்றைய காலகட்டத்தில் மட்டும் இல்லை, நடைமுறையில் சொல்லணும்னா எப்பொழுதுமே மக்கள் இந்த பௌதிக தொடர்போடு இருந்துட்டு கடவுளுடனான உறவை மறந்துட்டு இருக்காங்க. அந்த உச்சமானவர் அவர்களுடைய இயற்கையான நிலையை மறந்துட்டு இருக்காங்க.
Now, this, whatever we earn, if not the whole thing, but at least some portion of our income, we engage in the service of the Lord for propagating the teaching of God consciousness, that is, engaging our fruitive activities, the result of our fruitive activities in the service of the Lord.
இப்போ நம்ம என்ன எல்லாம் சம்பாதிக்கிறோமோ மொத்தத்தையும், குறைஞ்சது இப்போ நம்ம மொத்தத்தையும் இல்லைனாலும் ஒரு பகுதியாவது நம்முடைய வருமானத்தை அந்த பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும்னா அவருடைய புகழை பிரச்சாரம் செய்யறதுக்காக கடவுள் உணர்வுக்காக ஈடுபடுத்தணும்னா அது நம்ம செயல்களுடைய பலனை அவர் சேவையில் ஈடுபடுத்துறது ஆகும்.
Another thing, if we want to prosecute our spiritual life, then there are certain formulas. Certain formulas mean that we should not take more than what we need.
மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஆன்மீக வாழ்க்கையை நம்ம தொடரணும் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட சூத்திரத்தை பின்பற்றணும். அந்த சூத்திரம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு நம்முடைய தேவைக்கு மீறி நம்ம எதையும் அடையக்கூடாது.
We should not take more than what we need. We should not neglect also that the portion which we actually need, but at the same time we should not accumulate more than what we need.
உண்மையிலே நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை நம்ம உதாசீனப்படுத்தவும் கூடாது, அதே சமயத்தில் நம்முடைய தேவைக்கு அதிகமாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது.
There are six formulas for spiritual life.
ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆறு சூத்திரங்கள் இருக்கு.
In favor and in disfavor. There are six formulas which, if we follow those six formulas, then our spiritual life will be developed gradually.
அவைகள் அனுகூலமான பிரதிகூலமானவைகள். இந்த ஆறு சூத்திரங்களையும் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை படிப்படியா வளர்ச்சி அடையும்.
And there are six formulas which we follow, then our spiritual life will be degraded. So both ways there are six formulas. I may present those six formulas.
மேலும் ஆறு விதமான சூத்திரங்கள் இருக்கு, அதை பின்பற்றும் போது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை வீழ்ச்சி அடைந்து போகும். அதனால ரெண்டு விதத்திலையும் ஆறு ஆறு விதமான சூத்திரங்கள் இருக்கு. அதனால இப்ப அந்த ஆறு சூத்திரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி ஃபேவரபிள் சிக்ஸ் ஃபார்முலாஸ் ஆர் தட் உத்சாகாத் தைரியாத் நிச்சயாத் தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் சதோ வித்தே சாது சங்கே சரபி பக்தி பிரசித்தது. உத்சாகாத் உத்சாகாத் மீன்ஸ் யூ மஸ்ட் பி வெரி மச் என்தூசியஸ்டிக் தட் இன் திஸ் லைஃப் இன் திஸ் ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஐ மஸ்ட் கம்ப்ளீட் மை ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் ஆர் காட் கான்சியஸ்னஸ் சோ தட் இன் தி நெக்ஸ்ட் லைஃப் ஐ மே நாட் ஹேவ் திஸ் மெட்டீரியல் பாடி. தட் இஸ் கால் உத்சாஹ. உத்சாஹ் மீன்ஸ் வெரி மச் என்தூசியஸ்டிக்.
முதல்ல அனுகூலமான அந்த ஆறு சூத்திரங்கள் உற்சாக தைரியா உற்சாக தைரியா உற்சாக நிச்சயா தைரியாத் தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் சங்கத்தியாகாத் சதோவிருத்தை சத்பீர் பக்தி பிரசித்தி. உற்சாக அப்படின்னா மிகவும் உற்சாகத்தோடு இருக்கிறது. அதாவது இந்த வாழ்க்கை என்னுடைய மனித வாழ்க்கையானது என்னுடைய ஆன்மீக உணர்வை அல்லது கடவுள் உணர்வை நான் பக்குவமானதாக்கி அதன் மூலமாக எனக்கு அடுத்த ஒரு பௌதிக உடலை அடையாமல் இருக்கணும். அதுக்கு பேர் தான் உற்சாக. உற்சாக அப்படின்னா மிகவும் உற்சாகத்தோடு இருக்கிறது.
ஜஸ்ட் லைக் எ மேன் இஸ் வெரி மச் என்தூசியாஸ்டிக் தட் இன் திஸ் லைஃப் ஐ மஸ்ட் அக்யூமுலேட் $10 million இன் தி பேங்க் அண்ட் இட் டஸ் வாட் வித் கிரேட் என்தூசியாசம். சிமிலர்லி வி மஸ்ட் ஹேவ் ஆல்சோ சிமிலர் என்தூசியாசம் தட் in this very life, in this very human form of life, I must make my spiritual life perfect so that after leaving this body, I may not come again to this material world. That is called utsaha, enthusiasm.
உதாரணத்துக்கு ஒருத்தர் இந்த வாழ்க்கையில $10 million வங்கியில சேமிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் மிகவும் கடினமா உழைச்சு உற்சாகமா செயல்படுறார். அதே மாதிரி நம்மளும் கூட அதே மாதிரி உற்சாகத்தோடு இந்த வாழ்க்கையிலேயே இந்த மனித பிறவியிலேயே என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை பக்குவமானதாக்கி கொண்டு அதன் மூலமாக மறுபடியும் நான் இந்த பௌதிக உலகத்துக்கு வராம இருக்கணும். அதுக்கு பேர் தான் உற்சாக உற்சாகம்.
There may be so many obstacles in prosecuting our spiritual life, but we should patiently go forward. We shall not be disheartened.
Utsaha dhairyat. Dhairya appadina porumai. Adhaavadhu indha aanmiga vaalkaiyai seyalpaduthum bodhu nariya thadaigal varalam kooda. Aana nama porumaiya adha ellathaiyum taandi munnetram adainju konde poganum. நம்ம உறுதி இல்லாம இருக்கக்கூடாது.
உத்சாஹா தைரியா நிச்சயா அண்ட் வித் கான்பிடன்ஸ் வித் கான்பிடன்ஸ் தட் பிகாஸ் ஐ எம் ஃபாலோயிங் ஜஸ்ட் லைக் பகவத்கீதா இஸ் எ ஸ்டாண்டர்ட் புக்.
உத்சாஹ தைரியா நிச்சயா நம்பிக்கையோட. அதான் நம்பிக்கைன்றது ஏன்னா நான் பின்பற்றிட்டு இருக்கேன். அதாவது இப்ப உதாரணத்துக்கு பகவத்கீதை ஒரு தரமான ஒரு புத்தகம்.
If not Bhagavad Gita, take Bible or take Quran, whatever you like. Now there are some formulas for prosecuting spiritual life.
For Bhagavad Gita illana neenga Bible eduthukollalam alladhu Quran eduthukollalam neenga virumbradha eduthukalam angiyum aanmiga vaalkai seyalpaduthuradhukku oru sila soothrangal irukku.
So one must have confidence that because I am following the standard method, so my spiritual life will really be perfected. We must have this confidence.
Anala oruthirukku indha nambikkai endradhu avasiyam. Yena na oru tharamana indha valimuraiya na pinpatradhanaala ennudaiya aalmiga vaalkai oridiya pakkuvam adaiya pogudhu abindra andha nambikkai namakku irukkanum.
And that is the fact.
Adhu dhaan unmai.
Usaha, first enthusiasm, second patience, and then third with confidence, nischaya, धज्जा उषा धज्जा निश्चा तत् तत् कर्म प्रवर्तना सिंपली एंथुसियाज्म विल नॉट डू द फॉर्मूलाज व्हिच आर प्रिस्क्राइब्ड देयर वी मस्ट फॉलो
முதல்ல உற்சாகம் இரண்டாவது பொறுமை மூன்றாவது நம்பிக்கை உற்சாக தைரியாத் நிச்சயாத் தத்தத் கர்ம பிரவர்த்தனார் வெறுமனே உற்சாகம் மட்டும் போதாது என்ன பரிந்துரைக்கப்பட்டிருக்கோ அந்த சூத்திரங்களை நம்ம பின்பற்றணும்
We must actually apply in our life உற்சாக துஜாத் நிச்சயாத் தத்தத் கர்ம பிரவர்த்தனா சதோ வித்தி அண்ட் வி மஸ்ட் பி அவர் வித்தி அவர் ப்ரொஃபஷன் அவர் ஆக்குபேஷன் மஸ்ட் பி வெரி பியோர்
உண்மையில நாம இது எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும் உற்சாக தைரியா நிச்சயா தத்தத் கர்ம பிரவர்த்தனா சதோ வித்தை மேலும் நம்முடைய தொழிலானது நம்முடைய செயல்களானது மிகவும் தூய்மையானதாக இருக்கணும்
must be very pure. Impure activities cannot lead me to spiritual emancipation.
தூய்மையற்ற செயல்கள் என்ன ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய வைக்காது.
You find in Bhagavad Gita that the God is described Param Brahma Param Dhamam Pavitram Paramam Bhavan. Pavitram means the purest. God is the purest.
பகவத்கீதையில பகவானை பற்றி வர்ணிக்கும் போது சொல்லப்படுது பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் பவித்ரம் அப்படின்னா தூய்மையானவர் கடவுள் அப்படின்னாவே மிகவும் தூய்மையானவர்
So unless we are purest, we cannot approach God. Therefore, it is stated, the sato vritti, our occupation, our vritti should be very clear, pious.
அதனால நம்மளும் மிகவும் தூய்மையானவர்களா இல்லைன்ற பட்சத்தில் கடவுளை நம்மால் அணுக முடியாது அதனால தான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சத்தோபிரத்தை நம்முடைய தொழில் நம்முடைய செயல்களானது மிகவும் தெளிவானதா புண்ணியமானதா இருக்கணும்
சத்தோபித்தே அண்ட் சாது சங்கே லாஸ்ட் லாஸ்ட் வார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆல் தீஸ் திங்ஸ் கேன் பி எக்ஸிக்யூட்டட் இஃப் வி மேக் ஆர் அசோசியேஷன் வித் Similar persons. Those who are on the path of realizing spiritual perfection, we must make our association with such association.
சதோவிரத்தே சாது சங்க இறுதியில் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது அதாவது இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம எப்ப செயல்படுத்த முடியும் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு நபரோட நம்ம சங்கம் எடுத்துக்கொள்ளணும் யாரெல்லாம் தன்னை உணர்தலுக்கான அந்த ஆன்மீக பக்குவ நிலைக்கான பாதையில் இருக்காங்களோ அவங்களுடைய சங்கம் நம்ம அப்படிப்பட்டவர்களுடைய சங்கத்தில் ஈடுபடணும்
We must be associated with such society so that we can make our...
நம்ம எப்படிப்பட்ட ஒரு சங்கம் வைத்துக் கொள்ளணும்னா எந்த ஒரு இயக்கம் நமக்கு பக்குவ நிலையை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கோ அந்த மாதிரியான ஒரு இயக்கத்தோட
திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் வி ஆர் ஹோல்டிங் திஸ் கிளாஸஸ் திஸ் இஸ் கால் சத்சங் வி ஆர் நாட் டிஸ்கசிங் பாலிடிக்ஸ் வி ஆர் நாட் டிஸ்கசிங் சம்திங் ஃபார் சென்ஸ் என்ஜாய்மெண்ட்
உதாரணத்துக்கு இப்ப இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம் இந்த வகுப்புகள் சத்சங்கம்னு சொல்லப்படுது இங்க நம்ம அரசியலோ அல்லது புலனின்பத்துக்கான விஷயங்களை பற்றியோ விவாதிக்கவில்லை
We are discussing from Bhagavad Gita about the constitution of the soul, about the what is God, what is our relation with God. This is called Sattva Vritti, Satsanga.
நாம இங்க விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் பகவத்கீதையிலிருந்து ஆத்மாவினுடைய இயற்கையான நிலை என்ன, கடவுள் யார், நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்ன, இது பற்றின விஷயங்கள் சோ அதனால தான் இது வந்து சத்சங்க
சத்சங்க மீன்ஸ் அசோசியேஷன் வித் குட் பர்சன்ஸ் ஹூ ஆர் என்கேஜ் இஃப் நாட் சென் பர்சன் அட்லீஸ்ட் என்கேஜ் சர்டன் போர்ஷன் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ரியலைஸ்
சத்சங்க அப்படின்னா ஒரு நல்ல நபர் யாரோ ஒருத்தர் 100% தன்னை உணர்வு பாதையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளலைன்னாலும் குறைஞ்சது அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாவது அதுக்காக ஈடுபடுத்துறவரோட சங்கம் எடுத்துக் கொள்றது.
So these things, six things are required for making progress in spiritual life. Similarly, there are six other things also which will degrade us from the spiritual life.
அதனால இந்த ஆறு விஷயங்கள் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடையறதுக்கு தேவையான விஷயங்கள். அதே மாதிரி இன்னொரு ஆறு விஷயங்கள் நம்மளை ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து வீழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு.
And what are those? Pratyahara, Prayasascha, Prajalpa, Niyamagraha, Lulam, Janasangascha, Saravi, Bhakti, Pranasati. Pranasati means it is lost.
அவைகள் என்ன அப்படின்னா, அத்தியாகார பிரயாசஸ்ச பிரஜல்போ நியமாக்ரஹ ஜனசங்கஸ்ச லௌல்யம்ச சத்பீர் பக்தி பிரணஷ்யதி. பிரணஷ்யதி அப்படின்னா அழிந்து போயிடுது.
The spiritual path is lost by these six principles. And what are these?
இந்த ஆறு விஷயங்களால ஆன்மீக வாழ்க்கையானது அழிந்து போயிடுது. அந்த ஆறு விஷயங்கள் என்னன்னா,
Ottyahara means to eat more than what you need or to accumulate more than what you need. Ahara means eating and ahara means accumulation.
Atyahara appadina thevaikku adhigama saapidrathu aladhu thevaikku adhigama serthu vekkirathu. Ahara appadina unnudal மேலும் ஆகாரம் அப்படின்னா சேர்த்து வைத்தல்.
சோ அப்கோர்ஸ் எனி ஹவுஸ் ஹோல்டர் ஹி ரிக்வயர் சம் டிபாசிட் இன் தி பேங்க் ஃபார் எமர்ஜென்சி, தட் இஸ் அப்கோர்ஸ் அலாட் ஃபார் ஹவுஸ் ஹோல்டர். பட் ஜஸ்ட் ஃபார் அஸ் வி ஆர் சன்னாசி, வி ஆர் ரினவுன்ஸ் ஆர்டர், வி ஹவ் காட் டு அக்குமுலேட் எனி மணி. தட் இஸ் தி சிஸ்டம் ஆஃப் இந்தியன்.
உறுதியா ஒரு கிரகஸ்தருக்கு வங்கியில கொஞ்சம் பணம் சேமித்து வைக்க வேண்டியது அவசியமானது அவசர காலங்களுக்காக. அது கிரகஸ்தர்களுக்கு அனுமதிக்கப்படுது. ஆனா என்ன மாதிரி சன்னியாசி துறவு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறவங்களுக்கு அப்படி பணம் சேர்த்து வைக்கிறதுன்றது அவசியம் இல்லாதது. அதுதான் இந்திய தத்துவத்தினுடைய வழிமுறை.
But those who are householder, family man, they may have some deposit for emergency. Otherwise, those who are renounced order, those who are brahmachari, for them to keep money separately for its maintenance or for accumulating bank balance is not allowed. Atyaha.
Anal, kudumbastargalukku, kudumbathil irukkiravargal, avangaludaiya avasara thevaigalukkaga கொஞ்சம் பணம் சேமித்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா துறவு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பிரம்மச்சாரிகளுக்கு பணம் தனிப்பட்ட முறையில் சேர்த்து வைக்கிறதோ அல்லது பராமரிக்கிறதோ வங்கியில் சேர்க்கிறதோ அனுமதிக்கப்படுறதில்லை.
Similarly, ahar, eating, you have to eat only things which can maintain your body properly.
அதே மாதிரி ஆகார உண்ணுதல், அதுவும் உங்களுடைய உடலை எது சரியா பராமரிக்குதோ அதை மட்டுமே உண்ணுதல்.
Now, they say for human being. So human being, they eating things are grains, vegetables, fruit, meal, and so many things which are given by God for human eating. So we should be satisfied with those things which are meant for humanity.
இப்போ மனித சமுதாயம்னு எடுத்துட்டோம்னா, இப்போ உண்ணுதல் அப்படின்னு வரும்போது தானியங்கள் இருக்கு, காய்கறிகள் இருக்கு, பழங்கள் இருக்கு, பால் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கடவுள் மனிதர்களுக்காக கொடுத்துருக்கார். இப்போ நாம அந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே உண்டு மனிதர்கள் திருப்தி அடையணும்.
We should not simply for the pleasure of the tongue, we should not eat anything. That is called atyaha. So, atyahara And then prayas. Prayas means to labor very hard to achieve a thing.
அதனால வெறுமனே நாக்கோட திருப்திக்காக நாம எதையும் சாப்பிட்றது அப்படின்றது இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் அத்தியாகார அத்தியாகார அடுத்து பிரயாசம். பிரயாசம் அப்படின்னா அடையக்க வேண்டிய பொருளை அடையறதுக்காக மிக கடினப்பட்டு உழைக்கிறது.
Life should be conducted in such a way that our necessities of life may come not with great effort, easily.
வாழ்க்கையை எந்த அளவுக்கு நம்ம வாழணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகளானது மிக கடினப்பட்டு உழைச்சி வரக்கூடியதா இருக்கக்கூடாது. எது சுலபமா வருதோ அப்படி இருக்கணும்.
We should not encumber ourselves, our life, living policy in an encumbered way. Then our spiritual progress will be hampered.
நமக்கு நாமே சுமையை ஏற்றிக்கொள்ள கூடாது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா சுமை இல்லாததா இருக்கணும். அப்பதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை வந்து பாரமானதா இருக்காது.
The modern society has practically encumbered the whole human activities and therefore they have no time for spiritual culture.
இந்த நவீன சமுதாயத்தில் நடைமுறையில் மொத்த மனித செயல்களும் பாரத்தை சுமந்துட்டு இருக்காங்க. அதனால தான் ஆன்மீக கலாச்சாரத்துக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது.
But the conception of Vedic civilization was that people used to be satisfied on agricultural produce and for 3 months working during rainy season. So they get some agricultural produce and they used to eat the whole year. So 9 months they were free to advance in spiritual culture and only 3 months they used to work for accumulating their food stock.
ஆனால் வேத நாகரிகத்தில் மக்கள் விவசாயங்கள் மூலமா உணவு தானியங்களை உற்பத்தி செய்யறதுனாலேயே திருப்தி அடைஞ்சாங்க. 3 மாதத்துக்கு மழை காலத்தில் அவங்க உழைப்பாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா உணவு உற்பத்திகளையும் வருஷம் மொத்தத்துக்கும் அவங்க சேமித்து வைத்துக் கொள்வாங்க. 9 மாதங்கள் அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடைகிறதுக்கான காலமாக இருக்கும்.
We assemble and go on talking for nothing, neither for this life, neither for that life.
அதனால அத்தியாகார பிரயாசஸ்ச பிரஜல்ப. பிரஜல்ப அப்படின்னா அபத்தமான விஷயங்களை பேசுறது. இப்போ நம்ம இங்கே கூடியிருக்கோம். நம்ம வந்து இந்த வாழ்க்கைக்கு இல்லாமல் அந்த வாழ்க்கைக்கு இல்லாமல் அபத்தமான விஷயங்களை பேசிட்டே கூட போயிட்டு இருக்கலாம்.
We should not talk. Suppose if we are gaining something materially, we may go on talking. Or if we are gaining some spiritually, we may talk. But if there is no gain, simply wasting time, that should not be done.
இப்போ பௌதிகமான ஒரு லாபம் இருக்கு அப்படின்னா நம்ம பேசலாம். அல்லது ஆன்மீகமான லாபம் இருக்கு அப்படின்னா நம்ம பேசலாம். ஆனா வெறுமனே நேரத்தை வீணடிக்கிறதுக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரியான பேச்சு இருக்கக்கூடாது.
பிரத்யாகார பிரயாசஸ் பிரஜல்ப நியமாகிரக. நியமாகிரக மீன் சிம்பிளி டு ஸ்டிக் அப் வித் தி ரைச்சுவல்ஸ்.
நியமாகிரக அப்படின்னா வெறுமனே சடங்குகளை மட்டுமே பின்பற்றுறது.
ஜஸ்ட் லைக் பீப்புள் இன் எவ்ரி ரிலிஜன் தேர் ஆர் சம் ரைச்சுவல்ஸ் தட் இன் அவர் ஹிந்து ரிலிஜன் தி பீப்புள் ஆர் அட்வைஸ் டு அப்சர்வ் சம் செரிமனிஸ் In every religion, this same system is there.
இப்போ உதாரணத்துக்கு எல்லா மதத்திலையுமே ஒரு சில சடங்குகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சொல்லி அறிவுறுத்தப்படுது. இது மாதிரி எல்லா மதங்கள்லையுமே இருக்கு.
They go to temple, you go to church, and the Mohammedans, they go to mosque. In similarly, there are different systems.
இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகலாம், நீங்க சர்ச்சுக்கு போகலாம், அல்லது இஸ்லாமியர்கள் மசூதிக்கு போகலாம். இந்த மாதிரி வேறுபட்ட விஷயங்கள் இருக்கு.
At the rules and regulation, at the same time, you should not stick up to the rules and regulation.
அந்த விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். ஆனா அதே சமயத்துல அந்த விதிமுறைகளை கடைபிடிக்கிறதோட மட்டுமே இருந்துடக்கூடாது.
சத்தியார பிரயாசஸ்ட பிரஜல்ப நியமாக்கிரக லௌலம், லௌலம் மீன்ஸ் to be greedy.
லௌல்யம், லௌல்யம் அப்படின்னா பேராசையோடு இருக்கிறது.
You should not be greedy. I want so much. No, not like that.
பேராசையோடு இருக்கக்கூடாது. நான் எனக்கு அவ்வளவு வேணும், எனக்கு இவ்வளவு வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி இருக்கக்கூடாது.
உத்தியார பிரயாசச்ச பிரஜல்பு நியமாகிரக லௌலம் அண்ட் ஜனசங்கஸ்ட, ஜனசங்கஸ்ட மீன்ஸ் தி பர்சன்ஸ் ஹூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்பிரிச்சுவல் மேட்டர், வி சுட் நாட் அசோசியேட் வித் தம்.
அடுத்து ஜனசங்க, ஜனசங்க அப்படின்னா ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் இல்லாத நபர்கள்ட்ட நம்ம சங்கம் எடுத்துக்கொள்ளக்கூடாது.
These things which retrograde the progress of spiritual life, and the other six things which I previously described, they will help us in our progressive life to the spiritual path.
இந்த ஆறு விஷயங்களும் நம்மளை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து கீழே தள்ளி வீழ்ச்சி அடைய வைக்கும். இதுக்கு முந்தின விஷயங்கள் ஆறும் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்முடைய ஆன்மீக பாதையில் நம்மளை முன்னேற்றம் அடைய வைக்கும்.
In this way, that work should not be stopped. Work according to our position, according to our quality, work must be executed. But the fruit of the result, we should not accept.
இவ்விதத்தில் நம்ம செயல்படுறதை நிறுத்திடக்கூடாது. நம்ம செயல்படணும், நம்முடைய குணத்துக்கு ஏற்ற போல, நம்முடைய நிலைக்கு ஏற்றாற போல நம்ம செயல்பட்டு நம்முடைய செயல்களுடைய பலனை அனுபவிக்கணும்னு விரும்பக்கூடாது.
If we accept the fruit, then I must be responsible for the reaction of the world.
அப்படி பலனை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா அப்போ அந்த செயலோட விளைவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு.
Now, this question has come to be discussed by Lord Krishna to Arjuna.
இப்போ இந்த கேள்வியானது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனோடு விவாதித்துக் கொண்டிருக்கார்.
பிகாஸ் அர்ஜுனா வாஸ் எ மிலிட்டரி மேன், ஹி பிலாங் டு தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளாஸ், அண்ட் திஸ் பகவத்கீதா வாஸ் டிஸ்கிரைப்ட் இன் தி பேட்டில் ஃபீல்ட், சோ ஹி வாஸ் ஹெசிடேட்டிங் ஃப்ரம் ஹிஸ் டியூட்டி.
ஏன்னா அர்ஜுனனானவன் நிர்வாகம் செய்யக்கூடிய, ஆட்சி செய்யக்கூடிய க்ஷத்ரிய வம்சத்தை சேர்ந்தவன். இந்த பகவத்கீதையானது போர்க்களத்தில் உபதேசிக்கப்பட்டது. இப்போ அவன் அவனுடைய கடமையை செய்யறதுல தயக்கம் கொண்டுட்டு இருக்கான்.
I shall not fight. Because by killing my kinsman, by killing my spiritual master, by killing my teacher, killing my grandfather, I will be sinful. That was his conclusion.
நான் சண்டை போட போறதில்லை. ஏன்னா என்னுடைய ஆன்மீக குருவை, என்னுடைய ஆசிரியரை, என்னுடைய பாட்டனாரு, என்னுடைய உறவினர்கள் எல்லாம் கொள்றதுனால நான் பாவி ஆயிடுவேன் அப்படின்றதுதான் அவனுடைய முடிவா இருந்தது.
கிருஷ்ணர் சே தட் இஃப் யூ திங்க் இன் தட் வே தட் யூ ஷல் பி enjoying the reaction, then of course you will not be working in the spiritual field.
Ipo Krishna enna solraruna, unnudaiya seyalgaludaiya vilaiva nee ஏற்றுக்கொள்ள போற அப்படின்னு நீ நினைச்சன்னா அப்படின்னா நீ ஆன்மீக தளத்தில இருந்து செயல்படல.
You don't think in that way. Because this work is a duty, and because I want that you should fight.
நீ அப்படி கருதாமல் நான் நீ சண்டை போடணும்னு விரும்புறேன், அதனால இது உன்னுடைய கடமையா நீ எடுத்துக்கொள்ளணும்.
It is the order from the authority. Krishna is accepted as the supreme personality of Godhead.
இது உயர் அதிகாரிட்ட இருந்து வரக்கூடிய கட்டளை. கிருஷ்ணர் பரமபுருஷ பகவானா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கார்.
Therefore you should fight.
அதனாலதான் நீ சண்டை போட்டாகணும்.
சோ ஃபைட்டிங் ஃபார் தி காஸ் ஆஃப் தி சுப்ரீம் தட் வில் நாட் அஃபெக்ட் யூ, தட் வில் நாட் அஃபெக்ட் யூ.
அதனால அந்த உச்சமானவருடைய காரணத்துக்காக நீ சண்டை போடுறன்றதால அது உன்னை பாதிக்காது.
தேங்க்யூ வெரி மச்,
மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.